நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பு கர்த்தாவே, இந்த வேளையிலே உம்முடைய கிருபை எங்களோடு இருக்கும்படி ஆட்சேபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய பிரசன்ன எங்கள் மத்தியிலே இருக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். உம்முடைய ஆவியினுடைய அபிஷேகத்தை எங்களை காணும்படி ஆட்சேபிக்கிறேன் கர்த்தாவே. உம்முடைய வேத வார்த்தையை நீர் பேசும், அது மட்டும்தான் சத்தியம், அந்த சத்தியம் தான் எங்களை விடுதலை ஆக்கும் கர்த்தாவே. நாங்கள் அதை கேட்டு உமக்காக இந்த பூமியில் வாழ கிருபை தாரும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமையுண்டாகட்டும். இன்றைக்கு ஐ ஹாவ் ஓவர் கம் த வேர்ல்டுன்னு சொல்லி அந்த தலைப்பில் நாம் வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்க்கலாம். இந்த வசனத்தை யார் சொல்கிறார்கள் சொன்னால், நம் யோவான் 16 அதிகாரத்தில் கடைசி வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 16:33, யாராவது ஒருத்தர் வாசியுங்கள். யோவான் 16:33, ஜான் 16:33. ஓகே, கர்த்தரா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது ஜனங்களை நோக்கி சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னால், உலகத்திலே பெரிய போராட்டம் நமக்கு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போதும் அவரும் பல போராட்டங்களை கடந்து அவர் இந்த உலகத்தை ஜெயிக்கிறார். ஏன்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவரும் ஒரு மனிதனாக இருந்தார். பைபிளில் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், யோவான் 8:40 வசனத்தில் சொல்கிறார், சத்தியத்தை சொன்ன மனுஷனாகிய என்னை ஏன் கொலை செய்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னை ஒரு மனிதனாக இந்த இடத்துல குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். சாதாரண ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் அவருக்கு இருந்தது. மனிதனைப் போல அவருக்கு பசி வந்தது, மனிதனைப் போல அவருக்கு தூக்கம் வந்தது, மனிதனைப் போல எல்லா காரியங்களையும் அவர் இந்த பூமியில் மனிதனாக இருந்து அதே போல் எல்லா சோதனைகளையும் அவர் கடந்தார். எல்லா போராட்டங்களையும் போராடினார். அதில் மிகப்பெரிய போராட்டம் அவருடைய சிலுவை மரணத்திற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்திலே அவருடைய மாம்சமானது, அவர் ஜெபிக்கும்போது அவருடைய வேர்வை அங்கு இரத்தமாக விழுகிற அளவிற்கு அவர் போராடுகிறார். என்று சொன்னால், அவர் சிலுவையிலே அறையப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை, ஒரு கொடுமையான மரணத்தை அவர் சந்திக்க வேண்டிய நிலைமை. அந்த இடத்துல அவர் நம்முடைய மாம்சமானதை போராடுகிறது. அந்த இடத்துல கெஞ்சுகிறார் பரலோகத்திற்கு, பிதாவை பார்த்து, இதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்குமா, இந்த சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கட்டும் என்று சொன்னால், நான் சந்திக்க போகிற மரணமானது ஒரு கொடுமையான மரணம். ஆனால் அவர் போராடி அதிலிருந்து ஜெயித்து எல்லாவற்றையும் கடந்து வருகிறார். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாமும் இந்த போராட்டத்திலிருந்து ஜெயித்து நாம் இதை கடந்து செல்ல வேண்டும். இதை நாம் கிறிஸ்தவர்கள் எப்படி நாம் ஜெயிக்க முடியும் என்று சொன்னால், நாம் ஜெயித்தால் மட்டும்தான் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:21 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட சிங்காசனத்திலே அமர்வான் என்று சொல்லி தேவன் நம்மை குறித்து சொல்கிறார். இந்த பூமியில் இருக்கிற போராட்டத்தை யார் ஜெயிக்கிறார்களோ, யார் இந்த உலகத்தை மேற்கொள்கிறார்களோ, தேவனுடைய வசனத்தில் ஓடி அவருக்கு சாட்சியாக இந்த பூமியில் இருந்து பிசாசை ஜெயித்து உலகத்தை ஜெயித்து யார் ஜெயம் கொள்கிறார்களோ, அவர்களை தவிர யார் தேவனுடைய சமூகத்தில் நுழைய முடியாது, அவருடைய சிங்காசனத்தில் போய் அவரை கூட உட்கார முடியாது. ஆனால் இந்த பூமியில் போராட்டமானது பயங்கரமான போராட்டமாக இருக்கிறது. அதாவது உலகத்தில் எல்லா சாதாரணமாக தொடங்கும் போது ஒரு மனிதனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து ஒரு போராட்டம் வந்து தொடங்கி கொண்டு இருக்கிறது. அதாவது எல்லார் வீட்டிலும் சாதாரணம் நடக்கிறது, கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சிறிய போராட்டம். அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒரு உறவு சரியில்லை என்று சொன்னால், அங்கு போராட்டம் இருந்துக்கு என்று சொன்னால், அவருடைய தகப்பன் தாய் அங்கே கூட இருக்கிற பாதிக்கப்படுவார்கள், அவருடைய பிள்ளைகள் பாதிக்கப்படுவார்கள், அந்த குடும்பமே பாதிக்கப்படும். அதாவது கணவன் மனைவி ஒரு போராட்டத்திலே அந்த மன உளைச்சலை பிசாசு கொடுத்து அங்கு சமாதானத்தை கெடுத்து அந்த குடும்பத்தை நாசம் பண்ணுவதற்கு பிசாசனுடைய காரியமாக இருக்கிறது. எல்லா காரியங்களையும் எளிதாக நம்ம கடந்து அதாவது எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த காரியங்கள்லாம் ரொம்ப சிம்பிளாகி முடிந்துவிடும். எல்லா வீட்லையும் இருக்கிற பிரச்சனை. எங்கள் வீட்டில் கூட ஒரு நாள் ஒரு சம்பவம் சொல்கிறேன். ஒரு நாள் நான் வேலையிலேருந்து வந்தேன். வேலையிலேருந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போது, வீட்டுக்குள்ளே நுழைஞ்சோடனே என்னுடைய மனைவி சொன்னால், ஐயோ நீ கடையில் போய் நீங்கள் அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். ஒரு பொருளை நான் சொன்னேன், சே நான் வரும்போதே நீ செல்ஃபோனில் கூப்பிட்ருக்கலாம்லே, ஆண்டி வேலை நான் வாங்கிட்டு வந்திருப்பேனே. ஏன்னா நான் என்னோட என்ன வந்தேன், வீட்டுக்குள்ளே வந்தாச்சு, சரி ஒரு காஃபி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காரலான்ட்டு. அப்படி நான் சொல்லும்போது, இப்போ போய் நீ எங்கிட்ட சொல்கிறியே, இப்போ போய் வாங்கிட்டு வர சொல்கிறியேன்னு. அப்போ அவளோட வாய்ஸ் கொஞ்சம் ரைஸ் ஆச்சு. ரைஸ் ஆகி, உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்னு, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டே சொல்ல முடியும்னு. உடனே நான் சும்மா இருக்க மாட்டாமல், ஆமாம் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட தான் கேட்டுப்பாரேன், ஒரு வேளை அவன் வேலை வெட்டி இல்லைன்னா சும்மா வாங்கிட்டு வந்து போடட்டும் அப்படின்னு. அப்போது அந்த பேச்சு கான்வர்சேஷன் வந்து அது அப்படியே சாதாரணமாக போய் சமூகமாக முடிஞ்சுது. இது வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களுக்கும் அந்த நம்ம எந்தளவுக்கு வாக்குவாதம் பண்ணுகிறோமோ, பேச்சை வளர்க்குறோமோ, அதில் வந்து இந்த பிசாசனுடைய காரியங்கள் பெருகி குடும்பத்தில் சண்டையும் குழப்பங்களும் பிரச்சனைகளும் உண்டாகிட்டு போகும். இதை வந்து ரொம்ப சாதாரணமாக நம்ம ஜபத்தில் விசுவாசத்தில் இது சாதாரணம் மேற்கொள்ள முடியும். ஏன்னு சொன்னால், கிறிஸ்துவர்களாகிய நமக்கு பைபிள் சொல்லுது, சாதாரண குடும்பத்தில் மட்டும் இருக்கிற சின்ன பிரச்சனைகள், சின்ன போராட்டங்கள் இவைகளுக்குள்ளேயே நாம் இருந்துக்கிட்டு மன சஞ்சலப்பட்டு நாமளும் சந்தோஷம் இல்லாமல் கூட இருக்கலாம் சந்தோஷப்படுத்த முடியாமல், இதுக்குள்ளேயே வாழ்க்கிறது எத்தனை பேர் டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டு, எத்தனை பேர் தற்கொலை பண்ணிக்கிட்டு, இந்த சாதாரண குடும்பத்தின் பிரச்சனைகளையே அதை போராடி ஜெயிக்க முடியாதவங்க இருக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்தவராகிய நமக்கு பவுல் அழைக்கிற அழைப்பே வித்தியாசமாக இருக்கிறது. எபேசியர் 6:12 சொல்கிறாரு, மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரத்தோடும் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லி வேதம் சொல்கிறது. எபேசியர் 6:12 பவுல சொல்கிறார், சாதாரண இந்த மாம்சமும் இரத்தமும் இதுதான் குடும்பம், இதுதான் மனைவி, இதோடு மட்டுமல்ல உலகத்தில் இருக்கிற அதிகாரம், உலகத்தில் நம்ம வேலை செய்கிற இடங்களை அந்தகார லோகாதிபதிகளை, அதோடு மட்டும் இல்லாமல் வானத்திலே சுற்றி கொண்டு இருக்கிற அந்த பொல்லாத ஆவி, அந்த பிசாசோடு கூட நமக்கு பெரிய போராட்டம் இருக்கிறதுன்னு சொல்லி நம்ம பவுல நம்ம அழைக்கிறத பார்க்குறோம். அதனால் இந்த சாதாரண குடும்ப காரியங்களோ சின்ன பிரச்சனைகளோ அது மட்டும் இல்லாமல் உண்மையான கிறிஸ்தவர்கள் போராட வேண்டிய போராட்டம் மிகப்பெரிய போராட்டமாக இருக்கிறது. எந்த அளவுக்கு நம்ம கிறிஸ்துக்களை நெருங்குகிறோமோ அந்த அளவுக்கு பெரிய போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, 1 Corinthians 10:13, தேவன் கொடுக்கிற நமக்கு சோதனை எல்லாமே சாதாரண சோதனைகளாக, மனுஷர்களால் தாங்கக்கூடிய சோதனைகளாகத்தான் இருக்கிறது. அந்த சோதனைகளுக்கிருந்து தப்புவதற்கு பலனை கொடுத்து ஆண்டவர் அந்த சோதனையிலிருந்து நமக்கு வெளியே கொண்டு வருவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அதனால் வாழ்க்கையில் எந்த பிரச்சனை வந்தாலும் வேதம் சொல்கிறது, ஏசாயா 59:19, வெள்ளம் போல சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் கொடியேற்றுவார் என்று சொல்லி. நாம் பணத்தினாலே பிரச்சனை இருந்தாலும் சரி, சரியான ஒரு வேலை இல்லாமல் இருந்தாலும் சரி, இல்லை குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எல்லா நேரங்களிலும் நாம் தேவனை நோக்கி பார்க்கும்போது அங்கே வந்து அந்த மலை போல பிரச்சனை வந்தாலும், பயங்கரமான பிரச்சனைகள் நம்ம நோக்கி வந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு ஜெயத்தை கொடுத்து நமக்கு அங்கே விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. சரி, இந்த போராட்டம் என்று சொல்லும்போது நம்ம ஆதியிலே நமக்கு நம்முடைய முன்னோர்கள் பல சாட்சிகளின் மூலமாக இந்த போராட்டங்களை எப்படி போராடலாம், இந்த உலகத்தை நம்ம எப்படி ஜெயிக்கலாம் என்று சொல்லி நமக்கு காட்டி கொடுத்துருக்கிறார்கள். அந்த காலத்திலேருந்து மோசே, நோவா, எல்லாமே யோபு, எலியா எல்லாருமே நாம் பார்க்கிறோம், எல்லாருமே இந்த போராட்டங்களை கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. இதில் இந்த யோபுனுடைய காரியத்தை பார்க்கும்போது கூட நம்ம எல்லாரும் அதிகமாக கேள்விப்படுகிற காரியம், எந்த தவறுமே இல்லாமல் சாதாரண நிலைமையில் அவ்வளவு சொத்துக்களோடு அவ்வளவு குடும்பத்தோடு சந்தோஷமாக இருந்த மனிதன், அவனுடைய சோதனை வரும்போது அந்த போராட்டங்களிலே அவனுடைய சரீரம் அழுகி அங்கே நாறிக்கொண்டிருக்கிற வேளையிலே, அந்த வேளையில் கூட அவன் இருந்து சொல்கிறான், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதே போல் யோபு 19:25 சொல்லும்போது, என்னுடைய மாம்சம் அழுகி நாறி போனாலும் என் தேவனை நான் பார்ப்பேன், கடைசி நாளில் என் தேவன் பூமியிலே வந்து நிற்பார், அவரை நான் பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல என் கண்கள் அவரை காணும் என்று சொல்லி அந்த விசுவாசத்திலே தொடர்ந்து அந்த போராட்டத்தில் இருந்து கொண்டிருந்ததை நாம் பார்க்கிறோம். கடைசியிலே அவன் ஜெயித்தான், அந்த போராட்டத்தை முடித்தான். அதே போல நோவனுடைய நாட்களிலே அந்த வெள்ளத்தை குறித்து சொல்லும்போது அவனை எத்தனையோ பேர் கேலி செய்திருப்பார்கள், ஒருத்தரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கமா, ஒரு பேழையை கட்டுவது என்பது சாதாரண காரியம் இல்லை. அந்த காலத்தில் ரொம்ப போராடி எவ்வளவோ நாட்கள் கஷ்டப்பட்டு அதை கட்ட வேண்டியிருந்தது. எத்தனையோ பேர் ஏளனமாக பேசியிருப்பார்கள். அவனுடைய மன உளைச்சல் உண்டாயிருக்கும். நீ போய் பேழை கட்டுகிறாயே, நீ ஒரு பைத்தியக்காரனாக இருக்கிறாயே, யாரோ சொன்னாங்க என்று சொல்லி எதையும் நம்பிக்கொண்டு இருக்கிறாய் என்று சொல்லி. ஆனால் அந்த மன உளைச்சலிலே, அந்த போராட்டத்திலே, எல்லாவற்றிலிருந்து அவன் பேழையை கட்டினான். அவன் கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு காலத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுக்கு முன்னாக வைத்த ஒரு போராட்டத்தை அவர்கள் ஜெயித்து தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அவர்கள் தேவனுக்கு பெரிய சாட்சிகளாக விளங்கினார்கள். எலியாவை பார்க்கும்போது கூட அவன் ஒரு தனி மனிதனாக நிற்கிறான். அவனுக்கு எதிராக 450 அங்கு தீர்க்கதரிசிகள், பாகானனுடைய தீர்க்கதரிசிகள் சவால் விடுகிறார்கள். எங்களுடைய தெய்வமே மெய்யான தெய்வம் சொல்லி. அப்போ எலியா சோர்ந்து போயிருக்கலாம். 450 பேர் என்னை எதிர்த்து நிற்கிறார்களே, நான் ஒரு மனிதன் நிற்கிறான்னு என்ன செய்வது? ஏன்னா கர்த்தருடைய தீர்க்கதரிசி அவன் ஒருவன் மட்டும் அங்கு நிற்கிறான். அந்த இடத்துல போராட்டத்தில் அங்கு நிற்கும்போது அங்கு தேவன் வானத்திலிருந்து அக்னியை அனுப்பி அங்கு எலியாவின் தெய்வனை மெய்யான தெய்வன் என்பதை சொல்லி நிரூபிக்கிறதை நமக்கு பார்க்கிறோம். இப்படி ஒவ்வொரு காலங்களில் போராட்டங்கள் வரும்போது நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது தேவனாக இருக்கிறார். இந்த நாட்களில் நமக்கு வருகிற போராட்டத்தை நம்ம போராடி இந்த வாழ்க்கையிலே இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு நம்ம என்ன தேவை என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு தேவையாக இருக்கிறது என்று சொன்னால், அந்த காலத்திலே தேவனை நோக்கி கூப்பிடும்போது தேவன் இறங்கி எங்கள் பெரிய காலங்க செய்தார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனிதனாக இருக்கும்போது மனிதர்களோடு அவர் நடந்தார், மனிதர்களோடு அவர்களோடு சென்றார், அவருக்கு தேவைகளை சந்தித்தார், வியாதிகளை சுகப்படுத்தினார், மக்களை பலப்படுத்தினார், அவருக்கு ஊழியம் செய்தார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதான் அப்போஸ்தலர் 2:38 நீங்கள் வாசித்தீர்கள் என்று சொன்னால், பேதுரு சொல்லும்போது நீங்கள் மனம் திரும்பி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்போது பரிசுத்தாவினுடைய வார்த்தை பெறுவீர்கள் என்று சொல்லி. நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்றைக்கு அந்த பாவம் நமக்கு கழுவப்படுகிறதோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றைக்கு நாம் பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டு அவரை பரிபூரணமான ஒப்பு கொடுக்கிறோமோ, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வரும்போது இரண்டு காரியங்கள். ஒன்று, பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் நமக்கு கிடைக்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் என்று சொல்லும்போது 1 Corinthians 12 அதில் நீங்கள் வீட்டில் சென்று வாசியுங்கள். அந்த வரங்களை குறித்து பவுல் அப்போஸ்தலர் அது விவரமாக சொல்லியிருப்பார். ஒருவருக்கு ஞானத்தை குறித்தான ஒரு வரம் இருக்கும், அந்த ஞானத்தை குறித்து போதிக்கிற வரம் இருக்கும், ஒருத்தருக்கு தீர்க்க தரிசனம் பேசுவதற்கு வரம் இருக்கும், அந்த தீர்க்க தரிசனம் வியாக்கியானம் பண்ணுவதற்கு வரம் இருக்கும், அல்லது குணமாக்குற வரம் இருக்கும். இந்த மாதிரி வரங்களை பிரித்து தேவன் அந்த இடத்துல கொடுக்கிறார். ஆனால் பரிசுத்தாவியானவர் நமக்குள் வரும்போது உண்மையாகவே நமக்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால், ரோமர் 5:5 வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தாவி நமக்குள்ள வரும்போது தேவனுடைய அன்பு நமக்கு இருக்க வேண்டும். தேவனுடைய அன்பு இந்த பூமியிலே நமக்குள்ளே இல்லை என்று சொன்னால், நாம் கிறிஸ்து என்று சொல்லி, நம்ம கிறிஸ்தவர் என்று சொல்லி நம்ம அழைக்க முடியாது. யோவான் 13:35 வேதம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நின்று கொண்டு சொல்கிறார், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்பதினாலே என்னுடைய சீஷர் என்று சொல்லி உலகம் அறிந்து கொண்டும் என்று சொல்லி. அதனால் பரிசுத்தாவி நமக்கு இருக்கிறது என்று சொன்னால், நாம் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், முதலாவது தேவனுடைய அன்பு நமக்கு இருக்க வேண்டும். ஆவியின் வரங்கள் வித்தியாசம். நாம் ஆவியின் வரங்கள் ஆண்டவர் நமக்கு என்ன கொடுக்கிறாரோ அது வந்து அது ஆண்டவருடைய கிருபையினால் நமக்கு கிடைக்கிற காரியம். ஆனால் அன்பு வந்து நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டும். சரி, இந்த போராட்டம் எப்படி நாம் இந்த பூமியிலே போராடி நாம் எப்படி ஜெயிக்க போகிறோம் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அதாவது மக்களுக்கு ஒன்று குடும்பத்திலே பிரச்சனை இருக்கும், அல்லது வியாதியினாலே வருகிற பிரச்சனை இருக்கும். நிறைய பேர் அதிகமாக ஃபேஸ் பண்ணுகிற காரியம் வேலையினாலே பயங்கரமான பிரச்சனை இருக்கும், அல்லது ஃபைனான்ஸ்னாலே பிரச்சனை இருக்கும். அது குடும்பத்தை உருக்குலைத்து அங்கே உள்ளத்திலே சமாதானத்தை கெடுத்து ஒரு மோசமான காரியத்துக்கு ஜனங்களை கொண்டு போய் விடும். இந்த ஃபைனான்ஸ் காரியத்தை குறித்து ஒரு காரியம் சொல்லும்போது, ஒவ்வொருவரும் வீட்டு கடனோ அல்லது கார் கடனோ ஜனங்கள் எப்படியாவது அதில் சிக்கி எத்தனையோ பேர் அதை சரியாக அந்த மோர்கேஜ் பேமெண்ட் பண்ண முடியாமல் ஒரு சூழ்நிலையில் மாட்டி இந்த ஃபைனான்ஸில் ஸ்ட்ரகிள் பண்ணுறதை நான் பார்க்குறோம். அமெரிக்காவில் அது காமனாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் கூட ஒரு 3-4 முன்னாடி நடந்த காரியம் கூட அப்படி தான் இருக்குது. நானும் கூட ஃபைனான்ஸ் எனக்கு மோர்கேஜ் பே பண்ண முடியாமல் ஐ வாஸ் ஸ்ட்ரகிளிங் ஸோ பேட் டு பேயிங் த மோர்கேஜ். ஒரு 2 மந்த்ஸுக்கு மேலே 3 மந்த்ஸுக்கிட்ட ஆகி ஐ குடன் ஈவன் மேக் அ மந்த்லி பேமெண்ட். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் எனக்கு விடாமல் அந்த மோர்கேஜ் கம்பெனிலேருந்து நோட்டீஸ் வந்துகிட்டே இருந்தது, இந்த மாதிரி உன்னோட டிஃபால்ட்னால உன்னுடைய வீடு வந்து சேலுக்கு போயிடும், ஷார்ட் சேலுக்கு போயிடும் அப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருந்தது. அண்ட் ஆல்சோ ஆஃப்டர் வீக் லேட்டர் தே சென்ட் அ ரெஜிஸ்டர்டு லெட்டர், அதை சர்டிஃபைடு மெயில் அனுப்புனாங்க. அதுலேயும் இந்த மாதிரி உன்னோடைய வீடு போயிடும், கூடி சீக்கிரம் நீ இந்த அமௌண்ட் நீ கொண்டு வரலைன்னா போயிடும் சொல்லி. அப்போது நான் யோசித்தேன், சரி நம்ம இப்படி இந்த பிள்ளைகளை வச்சுட்டு நான் என்ன பண்ண முடியும், சரி எல்லாம் கத்திரத்தில் போய்த்து ஜெயம்னு சொல்லி ஜெயம் பண்ணிட்டு இருந்தோம். நாளாக பண நெருக்கடியாக அங்கே மோர்கேஜ் கம்பெனியோட ப்ரெஷர் அதிகமாகி அவன் தனியாக வீட்டுக்கே ஒரு காரில் ஒரு ஸ்பெஷல் டெலிவரி போட்டு எனக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருந்தான், வித்தின் 3 டேஸ் உன்னோட வீடு வந்து ஷார்ட் சேல் சைன் போட்டுருவோம், வீடு போயிடும் சொல்லி. ஒரு சாயங்காலம் ஒரு 6-7 o'clock போல் இருக்கும். அந்த லெட்டர் வாங்கினா படித்தேன், சரி என்ன செய்யலான்னு பார்த்தோம். அப்புறம் சரி நம்ம கத்திரத்தில் ஒப்பிவன் பண்ணிவிட்டு அந்த மார்கேஜ் அந்த மாதிரி ஷார்ட் சேல் நோட்டு எனக்கு வந்தபோது கூட சாயங்காலம் நாங்கள் வழக்கம்பாய் போய் சாப்பிட்றபடி நல்லா சாப்பிட்டு திருப்தியாக சாப்பிட்டோம். போய் நைட்டு வழக்கமாக படுக்கும்போது படுத்தேன், எப்போ வர தூக்கம் அழகாக வந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. காலையில் எழுந்திரிச்சு நான் வேலைக்கு போனேன், எப்பொழுது சமாதானத்தோடு போகிற மாதிரி சந்தோஷமாக வேலைக்கும் போனேன், வேலையை முடித்தேன் வந்தேன். ஆனால் கர்த்தருடைய கிருபையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு எவனோ ஒருத்தர் மோர்கேஜ் கம்பெனிலேருந்து இந்த ரீஃபைனான்ஸ் பண்ணுற பேங்க்லேருந்து எனக்கு கூப்பிட்டானுங்க. நான் சொன்னேன், நான் ஐ ட்ரைட் சோ மெனி டைம்ஸ், ஐ டோன்ட் திங்க் இஸ் கோன் ஒர்க் அவுட், ஐம் நாட் கோன் ஈவன் ட்ரை. பட் ஹீ சேட் நோ, கோ ஹெட், ஜஸ்ட் கிவ் த இன்ஃபர்மேஷன் அண்ட் லெட் சி ஹவ் கேன் வி ஹெல்ப் யூ. சரி, நான் எல்லா இன்ஃபர்மேஷன் கொடுத்தேன், கொடுத்து வழக்கம் போல் ஜபத்தில் இருந்தோம். அண்ட் வித்தின் அப்புறம் தென் ஐ கால் த மோர்கேஜ் கம்பெனி, தென் ஐ டோல் தம் வி ஆர் இன் த ப்ராசஸ் ஆஃப் ரீஃபைனான்சிங், ஸோ தே கிவ் சம் டைம். You won't even believe it. Within 2 months, whatever I was paying used to pay, adha kuda less ah pay pandra alukku enoda mortgage company interest rate ah korachi and the refinance approve panni kuduthaanga. So indrikku andha veedu engiyum pogala, kathroda kirubila adhe veetla irukkumbadiyaga devan kirubi thandirukkar. Idhukella ore kaaranam anaima na adhigama church la member kitta adhigama solirukka maten, veettu makkal kitta adhigama solirukka maten, indha kaariyathai patti sadharana jam pannom. ஏன்னா ஜபத்தில் அவ்வளோ வல்லமை இருக்குது. நம்ம போராட்ட வாழ்க்கையில் வரும்போது வேதம் சொல்லுகிறது, பேதுரு அப்போஸ்தலர் 12 அதிகாரத்தில் வாசிக்கும் போது பேதுரு அங்கே சிறைச்சாலையில் இருக்கிறான், சிறைச்சாலையில் அவன் பாட்டுக்கு தூங்கி கொண்டு இருக்கும்போது இங்கே அப்போஸ்தலர் 12 அதிகாரம் 5 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, சபையார் ஊக்கமாக அவனுக்காக ஜபித்தார்கள். வேற எதுவும் பண்ணலை, அவர்கள் என்ன சபையாரெல்லாம் சேர்ந்து கிறிஸ்தவரெல்லாம் சேர்ந்து அங்கே போய் ஏறோத இடத்துல போய் சண்டைக்கோ அந்த போய் அவங்ககிட்ட சண்டை போட்டு நின்று கொண்டோ ஆயுதங்கள் எடுத்துக்கொண்டோ எங்கே போகல, அவர் பேசாமல் ஒரு ரூமில் நின்று பேதுருக்காக ஜெபம்ங்கிறாங்க. பேதுரு அங்கே விடுதலையாகி வெளியே வருகிறத பார்க்குறோம். அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் வாசிக்கிறோம், பவுல் அப்போஸ்தலனும் அங்கே சீலாவும் சிறைச்சாலையில் தொழுவத்தில் கட்டப்பட்டிருக்கிறாங்க, அடிக்கப்பட்டு அந்த பயங்கரமான அடி வேதனையோடு அங்கே இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் இரவு நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு அவங்க செய்த காரியம் ஜெபம் பண்ணாங்க, வேறு எதுவும் பண்ண கிடையாது. அந்த ஜெபம் பண்ணும்போது அங்கே தேவ தூதன் அங்கே வந்து அவர்களை விடுதலை ஆக்க நாம் பார்க்குறோம். இப்படி எல்லா காரியங்களுமே நம்ம ஜெபம் பண்ணும்போது ஜெபத்தை விட ஒரு பயங்கரமான ஆயுதம் இந்த உலகத்தை நம்ம மேற்கொள்வதற்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. இன்றைக்கு எல்லா மனிதனால் செய்யக்கூடிய காரியம், ஒரு சிலருக்கு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு தகுதி இருக்கலாம், ஒரு திறமை இருக்கலாம், சிலருக்கு வெளியே போய் ஊழியம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கலாம், திறமை இருக்கலாம், சிலர் நல்லா பாடலாம், எல்லோரும் என்னென்னமோ காரியங்கள் இருக்கலாம். ஆனால் ஜெபங்கிறது ஆண்டவர் நமக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துருக்கிற ஒரு அருமையான தாளந்து, அதை எல்லாராலும் செய்ய முடியும். நாம் இங்கிருந்து ஜெபம் பண்ணும்போது இந்தியா அசைக்க முடியும், இங்கிருந்து நாம் ஜெபிக்க முடியும், உலகத்தில் இருக்கிற எந்த மூலையிலும் கூட நாம் அந்த ஜனங்களை அசைக்க முடியும். அதனால் இந்த ஜெபந்தான் இந்த போராட்டத்திலேருந்து நமக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். நான் சொன்ன இந்த காலத்தில் ஆண்டவர் பரிசுத்த ஆவியில் தான் நமக்கு வெற்றி கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார் என்று சொல்லி சொன்னேன். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். பேதுரு சேவல் கூவுவதற்கு முன்னால் இந்த இயேசு கிறிஸ்து மறுதளிக்கிறனை நாம் பார்க்குறோம். இந்த இயேசு கிறிஸ்துவே யார் என்று சொல்லி அவரை நான் அறியாதவன், எனக்கு அந்த இயேசு கிறிஸ்து பற்றி எனக்கு தெரியாதுன்னு சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான்னு சொல்லி நான் வாசிக்கிறோம். என்று சொன்னால் தன் மனசில் அவனுக்கு ஒரு பயம், ஐயோ நான் இந்த இயேசு கிறிஸ்து கூட தான் இருந்தேன் என்று சொன்னால் என்னையும் பிடிச்சி அடிச்சிருவாங்க, கொண்டுருவாங்க, எனக்கு இது வேண்டான்னு சொல்லி மன போராட்டத்தில் கடைசியில் ஹி கேவ் அப். இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு யாருன்னு தெரியாதுன்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவர் அக்கினியா அவன் மீது இறங்கும் போது அவங்க சபையிலே அத்தனை ஜனங்கள் முன்னால் எந்திரிச்சு சொல்கிறான், ஜீவாதிபதியை நீங்கள் கொலை செய்தீர்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். எனக்கு அப்போ அவனுக்கு வந்து தேவன் வந்து அந்த சரீரத்தை குறித்து அவனுக்கு கவலை இல்லை. இந்த மாம்சம் எனக்கு எப்படி மாம்சத்தில் என்ன என்ன பண்ணாலும் எனக்கு கவலை இல்லை, எனக்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறார். அந்த பெலத்தினாலே அவன் எழுந்து அங்கு தேவனுக்கு சாட்சியாக வருகிறத நமக்கு பார்க்கிறோம். அடுத்து இப்படி முக்கியமான காரியங்கள் நான் சொன்னேன், இந்த ஃபைனான்ஸ் பிரச்சனை எனக்கு இருந்ததுன்னு சொன்னேன். இதே போல உலகத்தில் எத்தனையோ ஜனங்களுக்கு ஒரு ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் இருந்தது. ஒரு காரியம் நான் சொல்லணும்னா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு பிரச்சனையும் சொல்லும்போது கணவன் மனைவி ஒருவர் ஒருவரை தாங்கினா தான் அந்த குடும்பம் வந்து நிச்சயமாக எல்லா காரியங்களும் ஜெயமடைந்து வெளிப்படும். ஒரு கணவன் சோர்ந்திருக்கும்போது மனைவி அங்கே ஆறுதலாக ஒரு சந்தோஷமாக இருக்க வேண்டும். அதே போல் மனைவி சோர்ந்திருக்கும்போது கணவன் இப்படி ஒருவரை மாற்றி ஆற்றி தேற்றி அவங்க வாழ்க்கை கொண்டு போனால் தான் வாழ்க்கை வந்து குடும்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த குடும்பம் அந்த கணவன் மனைவியாக அவர்கள் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். ஏன்னா சில குடும்பத்தில் சண்டையெல்லாம் நடக்க பார்க்கும்போது வேதத்தில் ஆதியாகமம் 2:18 சொல்லியிருக்கிற ஒரு வசனம், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணையை உண்டாக்கினார்னு. சில குடும்பத்தில் பல பெண்களால் வர பிரச்சனைகளில் அந்த கணவன் படுகிற பாடுகளில் இந்த வசனம் இப்படி இருக்குமோங்கிற அளவுக்கு ஆயிடுது. அது மனிதன் நிம்மதியாக இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி பெண்ணை படைத்தது மாதிரி, அந்த மாதிரி ஒரு காரியம் மாதிரி அந்த தோணும். அதாவது மனுஷனுடைய நிம்மதியை கெடுக்கிற அளவுக்கு அப்படி இருக்கும். அதே போல் கணவன் மனைவி ஒரு ஒருத்தர் நேசித்து ஒரு ஒரு சப்போர்ட் பண்ணி இருந்தாங்கன்னா அந்த வீடு சந்தோஷமாக இருக்கும், அவர்களால் எல்லாவற்றையும் ஜெயிக்க முடியும். ஒரு மனுஷன் ஒரு பயங்கரமான கடனில் மாட்டிக்கிட்டான். அப்போது மார்கேஜ் கம்பெனிலேருந்து கூப்பிட்றாங்க, இந்த வீடை வாங்கிட்ட இந்த வீட்டுக்கு நீ கட்ட முடியலையே, அதனால் இந்த வீட்டை நாங்கள் எடுக்க போகிறோன்னு. அடுத்தது கார் கம்பெனிலேருந்து அவனும் கூப்பிட்டான் ஃபைனான்ஸ்லேருந்து, இந்த காருக்கு நீ பேமெண்ட் மேக் பண்ணல, அதனால் இந்த காரை நான் எடுக்க போகிறோன்னு. அந்த நேரத்தில் அவன் உட்காந்து யோசிக்கிறான், அட இந்த வீடை வாங்கினேன் வீடை கட்ட முடியலன்னொடனே மோர்கேஜ் வீடு எடுக்கிறேங்கிறான், இந்த காரை வாங்கினேன் கட்ட முடியலன்னொடனே காரை எடுக்கிறேன்னு சொன்னான். இப்படி தெரிஞ்சுதான் மேரேஜுக்கு கூட இந்த பொண்ணை தான் கல்யாணம் கட்டணும்னு சொல்லி மேரேஜுக்கு நான் கடன் வாங்கியிருப்பேன், ஏன்னா அப்போ பொண்ணு சேர்ந்து போயிடுவாளன்னு சொல்லி. அதாவது கூட இருந்து சப்போர்ட் பண்ண முடியாமல் இருந்தாங்கன்னா அந்த வீடு வந்து ஒரு சந்தோஷமாக சமாதானமாக இருக்காது. இப்படி ஒவ்வொரு காலத்தில் இந்த போராட்டங்களில் கடைசியில் ஒரு முக்கியமான காரியங்களை நான் முக்கியமான வேத வசனத்துக்கு இப்போ தான் நான் வர்றேன், எப்படி இந்த போராட்டத்தில் நாம் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி. இந்த போராட்டம் என்று சொல்லும்போது நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா வேதத்தை அறிஞ்சிருக்க நம்ம எல்லாத்துக்கும் வருகிற ஒரு காரியம் வந்து நம்ம தாவீது கோலியாத் அந்த போராட்டம் தான். இன்றைக்கு உலகத்தில் நமக்கு வருகிற ஃபைனான்ஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய வியாதியாக இருந்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கிற வருகிற பிரச்சனைனாலும் சரி, அல்லது வேலையில் வருகிற பிரச்சனையாக இருந்தாலும் சரி, வேலை பிரச்சனை என்று சொல்லும்போது ஒன்று வேலை செய்வதற்கே பயங்கர கஷ்டமான வேலையாக இருக்கலாம், அல்லது வேலை செய்யும் போது நம்மளுடைய பாஸ் வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துகிறவளா, நம்மளை சரியான ட்ரீட் பண்ண முடியாத ஒரு மோசமான நிலைமையில் இருக்கலாம், அல்லது வேலை நல்லாயிருக்கும் பாஸ் நல்லா இருப்பாங்க, நம்முடைய கோஒர்க்கர் வந்து படுமோசமாக இருப்பாங்க, அவங்க கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க, நம்மளை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. இதுலேயும் அதிகமான கொடுமை என்ன சொன்னால் நமக்கு வேலையே இல்லாமல் இருக்கிறது. வேலையே இல்லை என்று சொல்லும்போது நமக்கு குடும்பத்தை நடத்த முடியாது, நமக்கு பணம் தேவைப்படும், அந்த மனசஞ்சலமாக இருக்கும், அது பயங்கர போராட்டம் நமக்குள்ளே போயிட்டுருக்கும். இப்படி ஒவ்வொரு காரியமாக நமக்கு ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்குது, அந்த போராட்டங்களை நாம் கடந்து போக வேண்டியிருக்கிறது. ஃபைனான்ஸ், வேலை இல்லாத காரியம், குடும்பம், இப்படி எவ்வளோ காரியங்கள் இருக்கிறது. இது எல்லாவற்றில் போராடி ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன், அதுலேருந்து நம்ம டீட்டெயிலை பார்ப்போம். சங்கீதம் 16:8 வேதம் சொல்கிறது, யாராவது ஒரு வாசியுங்கள். சங்கீதம் 16:8, ஓகே, ஐ ஹாவ் செட் த லார்ட், அவர் வந்து என்னுடைய ரைட் சைடில் இருக்கார், கர்த்தரை நான் எனக்கு முன்னால் வைத்திருக்கிறேன், அவர் என்னுடைய வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. தாவீதினுடைய வார்த்தை இது. இப்போ நாம் அந்த சம்பவத்துக்கு நாம் போவோம். தாவீது அந்த கோலியாத்தோட சண்டை போடுற அந்த இடத்துல அவனுடைய சகோதரர்கள் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே இங்கே நின்று நேரடியாக பார்க்குறது என்னன்னு சொன்னால் கோலியாத்தை பார்க்குறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாருமே அவன் நேராக பார்க்குறது என்ன, கோலியாத்தை மட்டும் பார்க்குறாங்க. அவன் போட்டிருக்கிற அவன் இருக்கிற உருவத்தை பார்த்து, அவன் இருக்கிற ஆயுதங்களை பார்த்து, அவனுடைய சத்தத்தை பார்த்து எல்லாரும் பயந்து நடுங்கி, இந்த கோலியாத்தோட யார் சண்டை போட முடியும், இவனோட யார் போராட முடியும்னு சொல்லி எல்லாரும் பின்வாங்கி ஓரம் ஒதுங்கி உட்காந்துருக்கிறாங்க. அது எத்தனை நாள் வந்து அவன் பாட்டுக்கு 40 நாள் அவன் பாட்டுக்கு டெய்லி டெய்லி வந்து நின்று போயிட்டுருக்கிறான், என்னோட ஒரு ஆள் சவால் விட்டு சண்டை போடுறக்கு யாரால முடியுமான்னு சொல்லி. என்று சொன்னால் இருக்கிற இந்த இஸ்ரேல் ஜனங்கள் அந்த போர் வீரர்கள் நேரடியாக கோலியாத்தை பார்த்ததினாலே இந்த மலையை எங்களால் சாய்க்க முடியாது, இவனோடு போராட முடியாது, இவனை வீழ்த்த முடியாதுன்னு சொன்னார்கள். ஆனால் தாவீது வந்து நிற்கும்போது அவன் கோலியாத்தை பார்ப்பதற்கு முன்பாக கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார். அவன் முதல் முதலாக பார்ப்பது கர்த்தர், அதுக்கு பின்னால் தான் கோலியாத்து நிற்கிறான். கர்த்தரை நாம் பார்க்கும்போது என்ன வேதவசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 4:4 உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர், என் தேவன் வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் ஆண்டு அடக்கி ஆண்டு கொண்டிருக்கிற தேவன், எல்லா சக்திகளுக்கும் மேலான சக்தி, எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன், அவர் எனக்கு முன்னே நிற்கிறார். அந்த தேவனுக்கு பின்னால் தான் அந்த கோலியாத்து நிற்கிறான். ஒரு மனிதன் அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சோதனை, ஏதாவது ஒரு போராட்டம், ஏதாவது என்னை அட்டாக் பண்ண வேண்டும் என்று சொன்னால் எனக்கு முன்னால் இருக்கிற கர்த்தரை தாண்டி தான் அது வர வேண்டும். நான் அந்த இடத்துக்கு கிராஸ் பண்ண வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய கர்த்தர் அனுமதி இல்லாமல் நான் அந்த இடத்துக்கு போகமாட்டேன், என்னை கர்த்தர் அனுமதிக்காமல் நான் அந்த இடத்துக்கு போகமாட்டேன். கர்த்தர் என்னை அனுமதிக்கும் போது அவர் என் வலது பாஸ் இருக்கிறபடினாலே அது எப்பேற்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனசஞ்சலமான காரியமாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஃபைனான்ஸ் ப்ராப்ளமாக இருந்தாலும் சரி, எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தர் எனக்கு முன்னால் இருக்கிறார், அதற்கு பின்னால் தான் பிரச்சனை இருக்கிறது. தாவீதினுடைய கண்ணோக்கம் அப்படி இருந்தபடினாலே அவன் கோலியாத்தினுடைய உயரத்தை குறித்தோ அவனிடத்துல இருக்கிற பயங்கரமான ஆயுதங்களை குறித்தே கவலைப்படாமல் எனக்கு முன்னாலே கர்த்தர் இருக்கிறார் அவன் சொல்கிறான். 1 சாமுவேல் 17:26 ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திப்பதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம், நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டு நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், எனக்கு முன்பாக கர்த்தர் இருக்கிறார். கோலியாத்துக்கு அவன் பெரிய ஆயுதம் இருக்கலாம், அவனோட உருவம் பெரியதாக இருக்கலாம், அவனுக்கு பயங்கரமான திறமைகள் இருக்கலாம், அவனுக்கு பயங்கரமான போரெல்லாம் செய்து அவனுக்கு பயங்கரமான பயிற்சி இருக்கலாம், ஆனால் எனக்கு ஜீவனுள்ள தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அந்த கர்த்தர் எனக்கு முன்பாக இருக்கிறார், அவருக்கு பின்னால் தான் அவர் இருக்கிறான் சொல்லி அந்த விசுவாசத்தில் அவன் நின்றான். நீ எப்படி ஒரு சாதாரண மனிதன் விருத்த சேதனம் இல்லாதவன் எப்படி நீ ஜீவனுள்ள தேவனுடைய சபையினை எதிர்த்து நிற்பாய் என்று சொன்னான். அங்கு போராடினான், அந்த போராட்டத்தில் ஜெயம் கிடைத்து நாம் பார்க்கிறோம். அந்த இள வயதிலே தாவீது ஒரு பெரிய ராஜா என்கிற அந்தஸ்திலே வந்ததை நாம் பார்க்கிறோம். இந்த போராட்டத்திலே இன்றைக்கும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறது இந்த பரிசுத்த ஆவியானவர் என்கிறத. அன்றைக்கு தாவீதோடு கூட இருந்தார், இன்றைக்கு பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளே இருக்கிறார். என்ன போராட்டம் வந்தாலும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் பயங்கரமான போராட்டங்கள் இருக்கிறது. அந்த எபேசியர் 6:12 சொன்னபடி இந்த போராட்டங்களை எல்லாம் கடந்து நாம் தேவனுக்குள்ளாக நெருங்கினோம் என்று சொன்னால்தான் நமக்கு அந்த ஜெயம் என்கிற காரியம் கிடைக்கும். இந்த பவுல் நாங்கள் வாசித்த பகுதியிலே பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 4:7 சொல்லும்போது அழகாக சொல்கிறார் என்று சொன்னால், முதலாவது நம்ம அந்த வாசித்த பகுதி யோவான் 16:33 நாம் சொல்லும்போது நாம் நினைக்கலாம் தேவன் இந்த உலகத்தை ஜெயித்தார்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து அவர் இந்த பூமியிலே பரிசுத்தமாய் பிறந்தார், அவரிடத்துல பாவம் இல்லை, தேவன் எப்பொழுதும் கூட இருந்தார், தேவனுடைய பலன் அவருக்கு இருந்தது, தேவனுடைய ஆசீர்வாதம் இருந்தது, தேவனுடைய வழிநடத்தல் இருந்தது, தேவனுடைய சத்தியம் இருந்தது என்று சொல்லி. ஆனால் நமக்கு அவர் இயேசு கிறிஸ்து மட்டுமல்ல, பவுல் தான் சாவதற்கு முன்பாக அங்கு சொல்லுகிறார், எனக்கு தேகத்தை என்னுடைய தேகத்தை விட்டு பிரிகிற காலம் எனக்கு வந்து விட்டது, ஆனால் நான் நல்ல பயங்கரமான போராட்டத்தை நான் போராடினேன், நான் ஓட்டத்தை முடித்தேன், நான் ஜெயித்தேன். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அதே போல, அன்றைக்கு பவுல் வந்து சாதாரண ஒரு மனிதன், அவன் ஒரு பெரிய பலசாலியோ ஒன்றும் கிடையாது, ஆனால் அவருக்குள்ள இருந்தவர் உலகத்தில் இருக்கிறவனிலும் அவருக்குள்ள அந்த பவுலுக்குள்ள இருந்தவர் பெரியவராயிருந்தார். ஆனால் எவ்வளோ போராட்டங்களை அவன் கடந்து சென்றான், எல்லாவற்றிலும் ஜெயித்து கடைசியில் சொல்கிறான், நான் ஓட்டத்தை முடித்தேன், நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் கிறிஸ்தவராக இருக்கிற நாம், நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும், என்ன போராட்டம் இருந்தாலும், அதாவது சாதாரண குடும்பத்திலேயே சின்ன சின்ன பிரச்சனைகளே, இந்த போராட்டங்களே இல்லாமல், வான மண்டலத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிகளின் சேனைகளோட போராட்டம் என்று சொன்னால், பிசாசு இன்றைக்கு உலகத்தை அழித்து கொண்டிருக்கிறான். எத்தனை ஜனங்களை அவன் தன்னுடைய வழிக்குள்ளே கொண்டு வர முடியுமோ அதற்காக போராடி கொண்டிருக்கிறான். அந்த போராட்டத்திலிருந்து எதிர்த்து போராடுறதுக்காக நம்ம ஆண்டவர் அழைக்கிறார் என்று சொன்னால், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு காரியம், பிசாசு பாவம் செய்தான், தேவனை எதிர்த்து பேசினான், தேவனுக்கு விரோதமாக எழும்பி நின்று தேவனை எதிர்த்து நின்று ஒரு சாபத்துக்குள்ளானான். மனிதர்களாகிய நாமும் அதே காரியத்தில் தான் செய்தோம். இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் கடவுள்னு யாருமே கிடையாதுன்னு சொல்லி இந்த இயேசு கிறிஸ்து தூசிக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், இந்த இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக இருக்கிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக எத்தனையோ பாவங்கள் செய்து விட்டோம். ஆனால் ஒரு நல்ல காரியம் என்று சொன்னால், இந்த பிசாசுக்காக தேவன் மரிக்கவில்லை, பிசாசுக்காக தேவன் இரத்தத்தை சிந்தவில்லை, நம் மீது வைத்த அளவற்ற அன்பினாலே நமக்காக இந்த பூமியில் வந்து இரத்தத்தை சிந்தினார். அதான் யோவான் 3:16 சொல்கிறது, தேவன் நம் மீது வைத்த தமது அன்பை இயேசு கிறிஸ்துவாக இந்த பூமியில் வந்து வெளிப்படுத்தினார் என்று சொல்லி. பிசாசுக்காக மரிக்காதவர், நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். நம்ம பாவத்தில் எத்தனையோ பயங்கரமான பாவங்கள்லாம் செஞ்சுட்ருக்குறோம். ஒருவேளை பிசாசு நாம சொல்லலாம் காதில் வந்து, நீ இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுருக்கிறேன், நீ ஜெபித்தா இப்படி ஆண்டவர் கேட்பார். அதான் சொல்லுவாங்க, பிசாசு வந்து பாவத்தை காட்டுறான், ஆனால் தேவன் சொல்கிறான், நீ என்னுடைய குமாரனைப்பார், சிலுவிலே அவர் உனக்காக ரத்தத்தை சிந்தினைப்பார். எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் வேதம் சொல்கிறது, 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தமானது நம்முடைய எல்லா சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஏசாயா 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்களுடைய பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் உறைந்த மலையைப் போல வெண்மையாகும். எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும், அதனால் இன்றைக்கு பிசாசு நமக்கு அந்த அவிசுவாசத்தை கொடுத்தானா, என் தேவன் என்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டார், என் தேவன் என்னை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார், என் தேவன் எனக்குள்ளே பரிசுத்தாவியாக இருக்கிறார், அதனால் எல்லா போராட்டங்களையும் ஜெயிப்பதற்கு எனக்கு தேவன் பலன் கொடுப்பார்னு சொல்லி அந்த விசுவாசத்தில் இருப்போம். தேவன் நமக்கு இந்த போராட்டத்திலே நமக்கு ஜெயம் கொடுத்து, நான் மட்டும் இந்த பரிசுத்த பாதையில் நடந்து அந்த சிங்காசனத்தில் போய் தேவனோடு கூட அமர்வாது மட்டுமல்லாமல் நம்மோடு கூட ஒரு பெரிய கூட்டத்தை நம்ம எந்தளவுக்கு முடியுமோ கூட்டி கொண்டு போவோம். கர்த்தர் நம்மோடு கூட வந்து வழி நடத்துவார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, இந்த போராட்டத்தை போராட தேவன் எங்களுக்கு பலனாக இருந்து, எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்து எங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கும்படி ஆஜீவிக்கிறேன் கர்த்தாவே. நாங்களும் இந்த பூமியை ஜெயித்து, உலகத்தை ஜெயித்து, உம்முடைய சிங்காசனத்தில் மோடு கூட நாங்கள் பங்கடைய வேண்டும் கர்த்தாவே. என்றென்றைக்கு மோடு கூட அரசாள வேண்டும் கர்த்தாவே. எங்கள் அனைவருக்கு அந்த ஆசீர்வாதத்தை கொடும். வர தடைப்பட்டு போனவர்களும் உம்முடைய கிருபை இருக்கும்படி ஆட்சேபிக்கிறேன் கர்த்தாவே. நாங்கள் உமக்கு ஆத்மாக்களை கொண்டு வரத்தக்கதாக இந்த ஆண்டவர் எங்களை பயன்படுத்தும்படி ஆட்சேபிக்கிறேன் கர்த்தாவே. தொடர்ந்து மீதியானவர்கள் எங்களோடு கூட இருக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே.